கண்களை மூடி ஜெபிப்போம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே. லவிங் ஹெவன்லி ஃபாதர், வி தேங்க் யூ ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன் டைம். இந்த மாலை வேலைக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. தேங்க் யூ ஃபார் ஆல் தோஸ் யூ ஹவ் ப்ராட் டு சர்ச் டுடே லார்ட். அஸ் வி ஸ்டாண்ட் ஹியர் டு மெடிடேட் அபான் யுவர் ஆசம் வேர்ட்ஸ் ஃபாதர், ஐ ப்ரே தட் யூ வில் லீட் அஸ் பை தாய் ஹோலி ஸ்பிரிட். உங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை கர்த்தர் நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. எசப்பா வந்திருக்கிற யாவரும் கர்த்தரோடைய சத்திய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு, த ட்ரூத் அ லார்ட் ஆஃப் யோர் வேர்ட்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் யோர் வேர்ட்ஸ் மே யோர் பீப்புள் இன்ஹெரிட்டட் இன் தேர் ஹார்ட்ஸ் லார்ட் வி ப்ரே. கவமி அண்ட் யோர் ப்ரெஷஸ் பிளட், உங்கள் பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாய் என்னை மூடி மறைங்கப்பா. உங்களோடைய பொக்கிஷமான வார்த்தைகளை தெளிவாய் தன் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க கிருபை தாங்கப்பா. Overcoming the powers of darkness but possessing your promises, Lord, we pray this prayer in the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Today we are going to turn our attention to the book of Philippians. Philippians புத்தகத்திற்கு நிகராக இன்றைக்கு நம்ம அட்டென்ஷனை திருப்ப போகிறோம். We are going to focus on one verse in the book of Philippians. It's the book of Philippians chapter 1 and verses 27. We are not even going to look at that whole verse. We are going to look at just a few words in that verse. அந்த வசனத்துக்குள்ளாக முழு வசனத்தையும் பார்க்காமல் அதில் இருக்க சில வார்த்தைகளை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். லெட் மீ ரீட் இட் ஃபார் யூ. ஐம் ரீடிங் ஃப்ரம் த நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன். த புக் ஆஃப் ஃபிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 27. வாட் எவர் ஹேப்பன்ஸ் கண்டக்ட் யுவர் செல்ஸ் இன் அ மேனர் வேர்தி ஆஃப் த காஸ்பிள். தென் வென் ஐ கம் டு சீ யூ ஆர் ஒன்லி ஹியர் அபவுட் யூ இன் மை ஆப்சன்ஸ், ஐ வில் நோ தட் யூ ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஒன் ஸ்பிரிட், ஸ்ட்ரைவிங் டுகெதர் அஸ் ஒன் ஃபார் த ஃபேத் ஆஃப் த காஸ்பிள். இதில் எழுதியிருக்க வார்த்தைகள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்செய்திக்கு தகுந்தவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை. அது மட்டுமில்லை, அவர் சொல்கிறார், ஸோ தீஸ் ஆர் வேர்ட்ஸ் ரிட்டன் பை தி அப்போஸ்டல் பால் டு த சர்ச் இன் ஃபிலிப்பி. அண்ட் த வேர்ட்ஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் இன் திஸ் ஒன் வேர்ஸ் இஸ் த வேர்ஸ் விச் சேஸ் ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஒன் ஸ்பிரிட், நீங்கள் ஒரே ஆவில் உறுதியாய் நின்று என்று பால் அப்போஸ்டலர் ஃபிலிப்பியர் சபைக்கு எடுத்துக்கொடுக்கிற ஒரு வார்த்தை. தீஸ் ஆர் வேர்ட்ஸ் விச் ஆர் நாட் ஆர்டினரி வேர்ட்ஸ். திஸ் few words are words with a lot of theological significance. It is words that we can look at. இதை பார்த்து மிக வேகமாக ஏதோ வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது கடந்து செல்லலாம். We can bypass these words. But those few words which are strung together where Paul tells the church in Philippi, stand firm in one spirit. ஒரே ஆவியில் உறுதியாய் நில்லுங்கள் என்ற ஒரு வார்த்தை. What does this word actually mean? When you read these words, it appears that it's pretty clear what Paul the Apostle is saying. He's saying, stand firm in the Spirit. But what does that mean? அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை இன்றைக்கு நாம் மிக வேகமாக தியானித்து போகிறோம். அதை தியானிப்பதற்காக, in order to understand these words, we are going to go back into the Old Testament, பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக போய் சங்கீத புத்தகத்தில் சில வசனங்கள் உண்டு. There are certain verses in the book of Psalm which we are going to use to surgically dissect 1 Philippians 27. இன்றைக்கு சங்கீதம் 62 ஆறாவது வசனத்துக்குள்ளாக முதலில் நாம் கடந்து செல்ல போகிறோம். இதில் எழுதப்பட்டிருக்கு, ட்ரூலி ஹீ இஸ் மை ராக் அண்ட் மை சல்வேஷன், ஹீ இஸ் மை ஃபார்ட்ரஸ், ஐ வில் நாட் பி ஷேக்கன். இந்த வசனம் அநேகருக்கு அறிந்த ஒரு வசனம். மெனி பீப்புள் திஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி ஃபெமிலியர். வி ஆல்சோ ஹேங் இட் ஆன் ஆர் வால். த வேர்ட்ஸ் விச் சேஸ் ஐ வில் நாட் பி ஷேக்கன் இஸ் அ வேர்ட் விச் இஸ் வெரி ஃபெமிலியர் டு அஸ். அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள். நான் அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு வருவதற்கு முன்பாக தாவீது சொல்கிறார், அவரே என் கண்மலையும் அவரே என் இரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிற ஒரு வசனம். In that verse, there are some things that David is mentioning. One is, he talks about salvation. அவரே என் இரட்சிப்பு என்று. பல ஏற்பாட்டில் salvation என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், in the Old Testament, salvation meant something earthly. இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து தான் salvation என்ற வார்த்தை அநேக இடங்களில் யூஸ் பண்ண வார்த்தை. Many places, that is how the word salvation was used in the Old Testament. It basically means deliverance from some life event. வாழ்க்கையில் நடைமுறையில் ஏதோ ஒரு பெரிய தாக்கலிருந்தும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவதை தான் பழைய ஏற்பாட்டில் சால்வேஷன் என்று அநேக முறை சொல்வார்கள். For you to understand that, if you turn to the book of Isaiah, at least 28 times, 28 தடவையாவது ஐசாயா புத்தகத்தில் salvation, salvation என்று எழுதப்பட்டிருக்கும். In the New Testament, obviously we all know what salvation in Jesus is. When we taste salvation, we are assured eternal life in Christ. But this salvation that David is talking about is a salvation which actually the Hebrew word means deliverance from something that happens in normal life. It describes some concrete event. It is an event where it is a deliverance of something. Edho or periya prachana, edho or periya aabathu, edho or periya thaakkudhil irundhu vidivikkapaduvadai dhaan sangeethakaran salvation endru solgirar. Anal adhil avul solgirar, he not there. Doesn't only say, Lord, you will give me a salvation. He says, because of that, I will not be shaken. What does this word, I will not be shaken, means? Because we saw in the book of Philippians, Philippians puthakal nam paathom 1st adhigaram 27th vasanathil nam paathom adhil eludhi irukku aavil urudhiyai nillungal endra oru vaarthai indha sangeethathil eludhi irukku kathave neenga enakku kanmalaiya irupadhin nimittam neenga enakku rachippai irupadhin nimittam neenga enakku uyarndha adaikalamai irupadhin nimittam kathave naan asaikkapaduvadillai. To be able to understand what this word not be shaken means, we are going to use the same psalm, rather Psalm 46, and we're going to read verses 1 to 3, the verses we read at the beginning of the service today. Adil eludhi irukke, agayal, therefore we will not fear, though the earth give way, and the mountains fall into the heart of the sea, though the waters roar and foam, and the mountains quake with surging. God is our refuge and strength, and ever-present help in trouble. இந்த வசனங்கள் திரும்பவும் தாவீது எழுதுகிறார், ஆகையால் கர்த்தாவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுவில் சாய்ந்து போனாலும் கர்த்தாவே இந்த கடலில் இருக்கிற தண்ணீரெல்லாம் கொந்தளித்தி பொங்கி கொந்தளித்தி போனாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஒரு வார்த்தை. வாட் டஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஆக்சுவலி மீன்? Now, put yourself in the circumstance. In the சூழ்நிலைகளில் ஒரு விசை உங்களை வைத்து பாருங்க. Imagine you are in a circumstance where you are in the midst of an earthquake. Imagine you are in a circumstance where you are in the midst standing under a mountain which is about to topple over you. Imagine you are in the midst of a tsunami. ஒரு சுனாமி மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஆகும் பொழுது பயந்து ஓடுவது தான். You will be terrified and you will run away from that situation. That is normal human tendency, right? David is using exactly that. He is using இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தாவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீத் ராஜா எழுதுகிறார். What does this mean? It means in our personal lives, there will be circumstances which are terrifying. பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கைகளும் நம்மை அசைக்கிற பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் வரும். Terrors will come to us, fears will come to us, uncertainties will come to us. Some of them are things we may be able to deal with. But everybody in our life, அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள், ஒருவேளை நம்மளுடைய இட் மே பி ரிலேட்டட் டு அவர் ஹெல்த், ஒரு இட் மே பி ரிலேட்டட் டு அவர் ஃபேமிலி, ஆட் மே பி ரிலேட்டட் டு அவர் ஜாப். But we have all experienced circumstances which are as terrifying as the mountains quaking and the seas roaring and foaming. But in that midst, David is saying, Lord, because you are with me, the verse starts with, therefore we will not fear. You know what that therefore means? The preceding verses say that because God is there, we will not fear. So when you say, I will not be shaken, it means that in our daily lives, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுவது உண்டு. There are many things that take place in our life. But here the psalmist is saying, Lord, in those terrifying situations, I will not be shaken. Not only that, in the same psalm, அதே சங்கீதம் 46th வசன அதிகாரத்தில் 10th வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. It's the same continuing of David saying, Lord, though these terrifying things happen, I will not be shaken. And then he says, be still and know that I am God. அமர்ந்திருந்து, சில டிரான்ஸ்லேஷன்ஸ் தமிழில் போட்டிருக்கு, அமைதி கொண்டு நானே தேவன் என்று நீ அறிந்து கொள் என்ற ஒரு வசனம். The same book of Psalm, David talks about these terrifying circumstances. இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லி அவன் சொல்கிறான், கர்த்தாவே அந்த சூழ்நிலையின் மத்தியில், in the midst of those terrifying circumstances, Lord, I will not be feared, I will not fear, Lord. அது மட்டும் சொல்லவில்லை, he doesn't stop there. In the same book of Psalms, he goes on in chapter 46, Psalms 46, verse 4 and 5, he says, the city of God, the holy place where the Most High dwells, God is within her, she will not fall, God will help her at the break of day. இந்த இடத்தில் அதே சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு பட்டணம் உண்டு, அந்த பட்டணத்தின் நடுவில் கர்த்தர் உண்டு, கர்த்தர் அந்த பட்டணத்தின் நடுவில் இருப்பதன் நிமித்தம் அந்த பட்டணம் விழுந்து போவதில்லை, காலையில் கர்த்தர் அந்த பட்டணத்தை தப்பு வைப்பார் என்று ஒரு வார்த்தை. ஸோ இஃப் யூ புட் ஆல் தீஸ் திங்ஸ் டுகெதர், நான் சொன்ன இந்த சிறிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால், இந்த புக் ஆஃப் சாம் 46, டேவிட் டிக்ளேரிங் தட் நோ மேட்டர் வாட் த டெரிஃபைங் சர்க்கம்ஸ்டான்சஸ் லார்ட், ஐ வில் நாட் பி ஷேக்கன், டேவிட் சேயிங் தட் வி மஸ்ட் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஹீ இஸ் காட், கர்த்தரே தேவன் என்று அமைதியாக இருந்து பாரு என்று சொல்லி, அதே சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், ஒரு பட்டணம் இருக்கிறது, அந்த பட்டணத்தின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அந்த பட்டணம் நடுவில் இருக்கிறன்படி, பிகாஸ் த லார்ட் இஸ் இன் தட் சிட்டி வில் நாட் டாப்பிள். When you bring all these things together, when you say, I will not be shaken, it basically means no matter what the situations are around you, because God is indwelling in us, we will not be shaken. Hallelujah. Does that make sense? Now, if you use the truth that we saw in this Psalms, in the Sangeethathil, irukkira sathiyathai naam eduthukondom endral, Sangeetham 62-il irukkira sathiyamum, Sangeetham 46-il irukkira sathiyam irandilume eduthu, 62-il enna ezhuthirukke, God is my rock, God is my salvation, He is my fortress. அவரே என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்படவில்லை என்று சொன்ன தாவீது திரும்ப சொல்கிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் மலைகள் அசைந்து போகும், the mountains will quake, the seas will roar, Lord, the mountains will toppen and fall into the center of the seas, but still I will not be shaken because I will wait for your salvation. Lord, நான் காத்திருந்து கர்த்தரே நீங்க தான் தெய்வம் என்று நான் பார்ப்பேன், ஏனெனில் கர்த்தாவே நீங்க பட்டணத்தில் நடுவில் இருக்கிறீங்க, you are in the midst of a city, Lord, and because you are there, நீங்க எங்களை தப்பு வைப்பீங்க என்ற இந்த சத்தியத்தை தாவீது இந்த இரண்டு சங்கீதத்தில் நமக்கு எடுத்து உரைக்கிறார். இந்த சத்தியங்களை நாம் எடுத்து, we are going to go back to where we started. What does it mean when it says city of God? நாம் அநேக முறை புதிய ஏற்பாட்டில் நாம் படித்திருக்கிறோம், இந்த நியூ டெஸ்டமெண்ட் வி ஹவ் சீன் அண்ட் வி நோ அண்ட் இட் இஸ் வெரி ஃபெமிலியர் தட் ஆர் பாடிஸ் ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நம் உடம்பு என்று, நம்மளுடைய உடல் என்று அநேகர் நம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் டேவிட் கம்பேர்ஸ் ஹிம்செல்ஃப் டு அ சிட்டி. And he says, because the Lord is in that city, because the Lord is protecting that city will not be fall, will not fall. அந்த சத்தியத்தை எடுத்து நம் பிலிப்பியர் புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம் என்றால், when the apostle Paul looks at the church in Philippians say, stand firm in one spirit, what he means is, he's asking the church in Philippi to stand firm. எது வந்தாலும் நிலைத்து நிற்கும்படி பால் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் வெறுமையாய் நீ நிலைத்து நில் என்று சொல்லவில்லை. He doesn't just say stand firm, he says stand firm in the one spirit. ஆவிக்குள்ளாக நீங்கள் நிற்க வேண்டும், உறுதியாய் நில்லுங்கள் என்று ஒரு ஆலோசனையை தான் பால் பிலிப்பியில் இருக்கிற சபைக்கு சொல்லுகிறார். When I started this sermon, I said these words which say stand firm in the spirit is not ordinary words, they are not ordinary words. They are very significant theologically. அநேக சத்தியங்களை அடங்கி கொண்டிருக்கிற ஒரு வசனம். So what does it mean to stand firm in the spirit? We looked at what it means to stand firm. Well, it means to stand firm in the face of exceedingly difficult circumstances, trusting that God is with us and God will deliver us. My brothers and sisters in Christ, if you look at the book of Ephesians, and for those of you who know your Bibles, it is just one book before the book of Philippians. Obviously, that was a letter written to the church in Ephesians. In there, the very last Ephesians புத்தகம் 6வது அதிகாரம் எல்லாருக்கும் பிரதிபலித்து தெரிந்த ஒரு இடம், அந்த இடத்தில் தான் it talks about the armor of God. In that place, in the book of Ephesians chapter 6 verses 10, the Bible says, finally, be strong in the Lord and in His mighty power. என்ன சொல்லுது? பலப்படுதுங்கள், கர்த்தருக்குள்ளாகும் அவருடைய வல்லமைக்குள்ளாகும் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் என்ற ஒரு வசனம். The very next verse, the verse 11 says, put on the full armor of God, the very familiar verse that we all know about, so that you can take your stand. Again, the word is, the Paul says, put on the armor of God. Why do we put on the armor of God? We put it on so that we can take a stand against the devil's scheme. Now, if you look at the book of Philippians, chapter 1, 27, Philippians, புத்தகம் மூன்றாவது அதிகாரம் 27வது வசனத்தில் பால் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்கள், ஆவியில் உறுதியாய் நிலங்கள், ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது, அண்ட் வென் யூ லே திஸ் அனதர் பீஸ் ஆஃப் ட்ரூத் ஆன் டாப் ஆஃப் தட், தி பைபிள் இஸ் வெரி கிளியர் அண்ட் சேஸ் தட் ஆர் ஜாப் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம். And here the Bible is very clear in saying that sometimes nammudaiya vaalkail சில நேரங்களில் நம்மளை தாக்குகிறதும், the things that trouble us, the things that worry us may not be ordinary things that come from worldly thoughts and worldly wisdom. Because as Christians, the same book of Ephesians chapter 6 makes it very clear and says that the Christian struggle is not always with flesh and blood. மனிதன் இடத்துல இருக்கிற போராட்டம் ஒரு கிறிஸ்தவனுடைய போராட்டம் இல்லை என்று பால் தெளிவாக சொல்லுகிறார். அதே பிலிப்பியன்ஸ் புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நம்மளுடைய போராட்டமோ, ஆர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட் என்று. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு ஒருவேளை சபையில், பெர்ஹாப்ஸ் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே மே பி கோயிங் த்ரூ அ வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், a circumstance which is so terrifying, like David describes, so terrifying that you find the ground under you quaking, and it is like mountains are roaring and falling into the sea, and the waves of the sea are rising up and foaming up. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஒருவேளை சபையில் யாராவது நீங்க இருந்திருந்தீர்கள் என்றால், இதில் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது இரண்டு காரியங்கள். The first thing that I want to tell you is God wants us to stand firm in that situation, but not stand firm by ourselves, but to stand firm in the Spirit. That's number one. அடுத்தனாகது, I'm not saying this is true for all circumstances, but there is certainly a place for when a true Christian is following Christ. கர்த்தருடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் அநேக தாக்குகள் வரும், and that attack is not always from human wisdom and human knowledge. Sometimes that attack is from the enemy. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் நாம் கடந்து செல்கிற சூழ்நிலை இருந்தோம் என்றால், இந்த வசனத்தின் படி நம்மளுடைய போராட்டங்கள் மனிதனோடு அல்ல, ஆர் battle is against the powers of darkness and the principalities endre Ephesians puthagam 12th adhigarathil ezhudhirukku. Here it says, for our struggle is not against flesh and blood, but against the rulers and authorities, against the powers of this dark world, and against the spiritual forces in heavenly realms. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஃப் யூ புட் தீஸ் டூ திங்ஸ் டுகெதர், த புக் ஆஃப் ஃபிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 27, வேர் தி அட்வைஸ் டு த சர்ச்சஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ஒன் ஸ்பிரிட், and when you look at the book of Psalm and say, what does it mean to stand firm? It means to stand firm in the midst of terrifying circumstances with the belief and trust, கர்த்தர் என்னை தப்பு வைப்பார், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், என் பட்டணத்தில் கர்த்தர் இருக்கும்படி நான் விடுவிக்கப்படுவேன். Because the Lord is in the city will be delivered. கர்த்தரோடு ஆவி எனக்குள் இருப்பதனால், because the spirit of the Lord is with me, I will be delivered என்ற ஒரு நம்பிக்கையோடு நிற்கும் பொழுது, when we stand with that faith and that belief in our heart, the Bible says that we can stand firmly against these things that terrify us, which comes to us from the enemies. Hallelujah. Now, all of this, இது எல்லாமே மிக ஈஸியாக விளக்கினாலும், இதில் there is one thing that all of you must accept as a foundation for whatever I have been striving. இதுவரை நான் மிகவும் முயற்சிப்பட்டு இந்த வசனத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை உங்களை எடுத்துரைப்பதற்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், there is one precondition for all of you. And that one precondition is, do we acknowledge the role of the Holy Spirit in our lives? இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லும் பொழுது அநேகருக்கு ஒரு அவர்ஷன், many people have an aversion because they think, what is this Holy Spirit? ஏனெனில் உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை சிறுமைப்படுத்தி விடுகிறோம். Many a times we belittle the Spirit of God. வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் எழுதியிருக்கு கர்த்தருடைய வல்லமையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று, அவருடைய ஆவியில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சபைக்கு கூறுகிற the words which talk to the church, the fundamental thing to accept that is, do we first acknowledge the Holy Spirit? இரண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் இருக்கிறாரா? இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் பார்ட் ஆஃப் ஆர் டெய்லி லைஃப்? Third is, if it is not, then do we strive? Are we striving? கர்த்தாவே, உங்களோட பரிசுத்த ஆவியானை கொண்டு என்னை நிரப்புங்க என்று ஒரு வாஞ்சை. Is there a thirst in our lives for the Lord to fill us by His Holy Spirit? Because as a Christian, for those of you who are familiar with the Trinity, the Holy Spirit is one part of that Trinity. Trinity என்று இருக்கிற இடத்தில், ஆனால் அநேக நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை நாம் சிறுமைப்படுத்தும் பொழுது, இட் இஸ் நோ லாங்கர் எ ட்ரினிட்டி. தர்ஸ் அன் இங்கிலீஷ் வேர்ட் விச் சேஸ் இட்ஸ் எ பினிட்ரி. இட்ஸ் ஒன்லி டூ, இட்ஸ் ஜீசஸ் அண்ட் த ஃபாதர். பிகாஸ் த ஸ்பிரிட் இஸ் புட் அசைட், ஹி இஸ் தேர் இன் வேர்ட்ஸ், வி ரீட் இட், பட் ட்ரூலி இன் ஆர் ஹார்ட், உண்மையாகவே நம்மளுடைய இருதயங்களில் அவருக்கு தேவையான கனத்தை நாம் கொடுப்பதில்லை. இன் த நியூ டெஸ்டமெண்ட், when the Lord Jesus Christ referred to the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது, the Lord Jesus uses he as a term. He doesn't say it என்று சொல்லவில்லை. அவரையும் ஒரு பர்சனாக கர்த்தர் சொல்கிறார், He will come to you and He will make known to you the things of the Father என்று. I will send the counselor and He will come, and when He comes, He will make known to you what He hears from the Father என்று சொன்ன ஒரு வசனம். இது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வசனம் இல்லை, கர்த்தராக இயேசுவே சொன்ன ஒரு வசனம். The Lord says the Holy Spirit will come and He will make known things to you. My brothers and sisters in Christ, in the Bible, when you look at the New Testament in particular, there are many verses which talk about what the Spirit of God does for a believer. ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்களை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை நாம் அநேக முறை படித்திருக்கிறோம். We read those verses many times and we just overlook it and we go. What we don't realize is the essence of a Christian, to have a faithful Christian life, the Spirit of God is the most important factor in it. For example, in the book of Romans, it talks about the Spirit which gives the assurance of salvation to a believer. The book of Galatians chapter 5 talks about the Spirit is the one which empowers believers to overcome the lust in the flesh. The book of Galatians chapter 5 says it is the Spirit of God that empowers believers to bear fruit as Christian character. The book of Acts says that it is the Spirit of God that assembles believers together as one body. அதோட அர்த்தம் என்னவென்றால், சபை என்பது கர்த்தருடைய body. It is the body of Christ which is the church. And the book of Acts chapter 1 says that it is the Spirit of the Lord that empowers believers to become one body in Christ. ஆகையால் சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, his part in the church is a very significant part according to this. The book of Matthew says it is the Spirit which gives believers the word to stay in, strive in difficult circumstances. கஷ்டமான சூழ்நிலைகளில் ஆவியானவர் தான் அந்த சூழ்நிலைக்கு வார்த்தைகளை தருகிறார். அந்த மத்தேயு புத்தகம் 10வது அதிகாரம் சொல்லுகிறது. The book of Romans chapter 8 says the Spirit gives us the ability to please God. To please Him, it is only the Holy Spirit which teaches us how to please God. Do you see what I am saying here? And finally, in the book of John chapter 14, the Bible teaches the believers how to understand Scripture. வார்த்தைகளையே நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், in order to understand the Word of God written in the Bible, it is the Spirit that helps the believer to understand that. And the book of Corinthians say, it is the Spirit's inhabitants that makes the believer a temple. அவர் வந்து நம்மளோடு வசிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய ஆலயமாய் நாம் மாறுகிறோமா? It's not all. There are many more. பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சொல்கிற வார்த்தைகள் பல இடங்களில் உண்டு. இன்றைக்கு நான் சில இடங்களை தான் நான் எடுத்து உரைத்தேன். It is only some places that I took and I brought it out to you. What is my point to you, my brothers and sisters in Christ today? As Christians, many a times, it is very easy for us to push aside the role of the Holy Spirit in a believer's life. Many a times, it is very easy to overlook the importance of the Holy Spirit in a believer's life. And the reason is, there's much noise in the world about the Spirit of God. Many of them, false information. So much so, we shut our minds off. நம் மனதுகளை மூடி விடுகிறோம். ஏனில் உலகத்தில் இருக்கிற சில காரியங்களெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பயம் ஏற்படுத்தி விடுகிறது. ஆவியானவரை நாம் சிறுமைப்படுத்தி விடுகிறோம். But here, my point to you is that in the life of a believer, in his everyday Christian life, the role of the Holy Spirit is significant. And Paul latches on to that truth, and Paul says, stand firm in the spirit. நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பயப்படுத்துகிற சூழ்நிலை வரும் பொழுது நாம் திடமாய் நிற்க வேண்டுமாம். திடமாய் எப்படி நிற்க வேண்டுமாம்? ஆவிக்குள்ளாக திடமாய் நிற்க வேண்டுமாம். எப்படி தாவீது ராஜா சொன்னார், the way David says, because the Lord is in the city will be delivered, it is very easy to make a relationship here and say, because the Lord inherits, is within the believer is rescued from many circumstances. My brothers and sisters in Christ, we picked one verse. It is a very deep verse. Paul is saying, whether I come to see you or I don't come to see you, there's one thing I want to hear. நான் உங்களை பார்த்தால் வந்து பார்த்தாலும் உங்களை குறித்து நான் கேட்டாலும் நான் ஒரு காரியத்தை நான் கேட்க வேண்டும். என்ன காரியத்தை நான் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், ஐ வாண்ட் டு ஹியர் தட் யூ சர்ச் இன் ஃபிலிப்பி இஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் த ஸ்பிரிட் என்று ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு எடுத்து நம்மளுடைய வாழ்க்கைகளில் அப்ளை செய்து பார்க்கும் பொழுது, when you take that simple verse and say, stand firm in the spirit, we are all part of the church of Christ. நம்மளுடைய சபை இருக்கட்டும், or the larger church which is the body of Christ, we are all as his church together. And the word for the church of God is stand firm in the spirit of God. கர்த்தரோடு ஆவியில் நிலைத்து நில்லுங்கள், திடமாய் நில்லுங்கள் என்று கர்த்தர் நம் வாழ்க்கையில் வாஞ்சிக்கிறார். The Lord desires that no matter what threatening circumstances come in our life, he wants us to stand firm in the spirit. Hallelujah. My brothers and sisters in Christ, I don't know what your personal circumstances are. But I do know that as a human being, மனிதனால் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் வருவதுண்டு. அநேக பிரச்சனைகள் வரும், சில சிறிய பிரச்சனைகள் வரும். உலக ஞானத்தை வைத்து அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நம்மளால் செல்ல முடியும். ஆனால் ஒரு உண்மையும் சத்தியமாக இருக்கிற ஒரு கிறிஸ்துவனின் வாழ்க்கையில், தேர் இஸ் அ டைம் தட் கம்ஸ் டு எவ்ரி பிலீவர் இன் கிரைஸ்ட் வென் ஹிஸ் லைஃப் வில் பி ஷேக்கன். His life will be shaken. His faith will be shaken. His trust in the Lord Jesus Christ will be shaken. Those things come to a Christian from the enemy. அவனை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் அவன் வைத்திருக்கிற நிச்சயத்தை பிரித்து கொள்ள வேண்டும். The trust he has in the Lord, that Satan wants to separate, and he brings these things to topple the Christian in his Christian life. அந்த இடத்தில் எபிசியர் புத்தகம் சொல்லும்படி அந்த இடத்தில் நாம் ஃபர்மாக நிற்க வேண்டும். We have to stand firm in the spirit in those circumstances, because he very clearly says, whether you all want to believe it or you all want to be little it, Paul very clearly says that our struggle is not against human and against the blood. He says our struggle is against the principalities and the powers of darkness. Sometimes when you bring these topics up in the church, பலர் சொல்லுவார்கள், இது ஸ்கேர்மங்கரிங், இதை பயப்படுத்துறதுக்காக சொல்லுவது என்று. ஆனால் இதுதான் வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியம். நம் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்கள் மனிதனால் கொண்டு வருகிற போராட்டங்கள் அல்ல. அந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த அந்தகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற போராட்டங்கள். அண்ட் இன் தோஸ் ஸ்ட்ரகிள்ஸ், தி அட்வைஸ் டு த சர்ச் இஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ஸ்பிரிட். ஜஸ்ட் லைக் த சாமஸ் இஸ், லார்ட், the mountains may quake, Lord. The sea may rise up and foam, Lord. The mountain may topple and fall into the sea, Lord. Though I stand in the midst of it, naan asaikapaduvathil, I will not be shaken. No matter what circumstances around me, Lord, how terrifying that circumstances, Lord, no matter what it does to my Christian life, I will stand firm என்று தாவீது சொன்னதை போல் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். We have to have the belief in our heart that I will be still and I will wait and see the awesome works of God. நான் காத்திருந்து கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை நான் பார்ப்பேன் என்று ஒரு நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். When things come and terrify us, rather than running and seeking shelter and being terrified or being worried and ignoring the Lord, the Bible says, in the midst, கஷ்டத்தின் மத்தியில் தைரியமாக நிற்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. Many believers go through an experience. The experience is, the circumstance around you will be so terrifying. But somehow you will have some kind of a peace in the midst of that terrifying circumstance. மிகவும் பயப்படுத்துகிற சூழ்நிலை நடக்கும். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இந்த சூழ்நிலை இந்த மனிதன் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க முடியும்? How can this fellow be so calm in this terrifying circumstance? But we have gone through such a situation. நம் வாழ்க்கையில் இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு உண்டு. எல்லா சூழ்நிலையும் எதிராக இருக்கும் பொழுதும் நம்மளோட இருதயத்தில் ஒரு சமாதானம், a peace in our heart saying, nothing will take place to me. My future is held by the Lord. என்னோடு எதிர்காலம் என் கர்த்தர் இடத்தில் உண்டு. எனக்கு என் கர்த்தர் பெர்மிட் பண்ணவில்லை என்றால் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நோ ஹார்ம் வில் பிஃபால் மீ அன்லெஸ் மை ஃபாதர் பெர்மிட்ஸ் இட் என்று ஒரு நிச்சயம். And they will go through that storm in their life. I don't know how many of you have had that experience. If you have that experience truly, it means one thing. It means the Spirit of God who dwells within you, His voice, அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கிறது. That whisper is more powerful than the terrifying whispers that you hear from the circumstances that are making you terrified. Hallelujah. My brothers and sisters in Christ, we as Christians must stand firm in the Lord. We must stand firm not by ourselves. நம்மளுடைய ஞானத்தால் அல்ல. Many times when troubles come, the first thing that we do, முதல்ல நம்ம செய்து கொள்ள வேண்டியது அந்த பிரச்சனையை நம்மளோட கைகளில் எடுத்துக்கொள்வோம். அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று பல முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க பார்ப்போம். We will try to address and solve that problem. And when we fail in it, finally we will go to the Lord and say, Lord, I'm not able to do this. And we will shed tears before the Lord. This is a pattern in many Christians' life. But there is an alternate pattern, a pattern which comes when a believer stands firm in the Spirit. And the pattern என்னவென்றால், பிரச்சனை வந்த அடுத்த நிமிடமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் kneeling down in the presence of God and saying, Lord, I am facing this circumstances. What must I do, Lord? நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே? இந்த சூழ்நிலை எனக்கு ஞானத்தை தாங்க. How do I react to the situation, Lord? How do I address the situation, Lord? என்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களோட kneeling down in the presence of God and asking His guidance is another way of dealing with problems. When any problem, whether it is small or big, if you have tried that, and if that is appadipatta ungaloda kristha vaalkai irundadendral, it means you are standing firm in the Spirit, saying, Lord, I will not be shaken because you are in my city. En pattandathil nee irukkira nimatham neenga enai thappu veipinga endru. But unfortunately, my brothers and sisters in Christ, there are many circumstances that I have been involved with in when people. அவர்கள் பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை ஓரமாக வைத்து அவரை பிளான் பி ஆக தான் வைத்து வைத்திருக்கிறார். They keep him as a plan B. They deal with it all by themselves, their wisdom, their money, their favors. But they go to the Lord only at the last. Here the Bible in the book of 1 Philippians chapter 1:27 says, in these terrifying circumstances, the Lord wants us to stand firm in the Spirit. Standing firm in the Spirit means hearing what the Spirit has to say in your circumstances, being guided by the Spirit of God. Because as a Christian, the Holy Spirit is an important part of our Christian life. He is the only person who can guide you. He is the only person who can be the best counselor for you. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதரோடைய ஞானத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு தருகிற ஆலோசனையை விட, நீங்களாகவே தீர்மானித்து எடுத்துக்கொள்கிற முடிவை விட, மோர் தென் த விஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், மோர் தென் தி அட்வைஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், மோர் தென் தி இன்டலெக்ட் தட் யூ கேன் அப்ளை டு யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், தேர் இஸ் ஒன் கவுன்சிலர் ஹூ கேன் கிவ் யூ த பெஸ்ட் அட்வைஸ், அண்ட் தட் கவுன்சிலர் இன் the Spirit of God. And when we hear that counselor's voice in our ears, when we hear his voice and his direction, no circumstance in our life will be terrifying. The first thing you will hear, the mudhalala neenga ketpadhu ennava irukum endral, ungalaoda bayamana soolgalil kartharude kural ungala vaalkaiye kekkum. Fear not, I am with you. Bayapadade, naan unnodiye irukiren endru kartha solugiraar. Andha vasanam namakku megavum piditha vasanam. Kartave, neenga ennoda irukringa endru. Aanal prachnai varum poludhu kartha இருக்கிறாரா இல்லையா என்ற கண்களையும் தொடர்ந்து பார்ப்பதில்லை நம் வாழ்க்கையில். இது உண்மைதானே? Is this not how we deal in our Christian life? But the Lord is saying he wants you to stand firm in the Spirit. ஒருவேளை இன்றைக்கு சபையில் இது போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் யாராச்சும் கடந்து போய் கொண்டிருந்தீர்கள் என்றால், இஃப் பெர்ஹாப்ஸ் தெர் இஸ் சம் ஒன் இன் சர்ச் டுடே கோயிங் த்ரூ திஸ் வெரி டிஃபிகல்ட் டைம் இன் யுவர் லைஃப், அ டெரிஃபைங் டைம் இன் யுவர் லைஃப், த ஒன் த டேவிட் ஈக்வேட்ஸ் டு ஹியூஜ் இவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், Hear the voice of what David says. He says, I will not be shaken. No matter what comes, the first belief as a Christian is, I will not be shaken. Why I will not be shaken? Because I will wait and be still and see the hand of my God. Why will my hand, the God, my father's hand be? Because he is within me. Our pattanathukullaga irukkirathu nimittam. In the pattanam vilundu povadillai. This city will not be toppled because my father dwells within me and he will rescue me. And what does it mean when you say the father dwells within you? Parisutha aavyanavar ungalodu irukkirathu nimittam adukku artham enna? In all circumstances, the spirit of the almighty God gives you counsel to hear the voice of God and his wisdom in all circumstances. Andha kuralai kettu nam vaalkaiyin muraiyai neengal nadathi paarungal ungal different. Hallelujah. My brothers and sisters in Christ, Paul looked at the church in Philippians and he said, be strong, stand firm in the spirit. The same words resonate for you and I today. We are also part of the church, and the Lord says, stand firm in the spirit. You will not be shaken. Stand firm in the spirit. No matter what threatening circumstances are ruling your life today, the voice of God says to you, be firm and stand. Stand firm in the spirit. Listen to the voice of the Holy Spirit and you will see the hand of God rescuing you. You will not be toppled. David says, I will not be shaken. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோல்வி அடைவதில்லை, நான் கீழே விழுந்து போவதில்லை, கர்த்தாவே நான் அவமானப்பட்டு போவதில்லை, ஏனெனில் நீங்க என்னோடு இருப்பதன் நிமித்தமாக. My brothers and sisters in Christ, I want you to take this final point as I close my sermon today. As a Christian, we have heard many sermons, பல பிரசங்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியாரை குறித்து பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அதை சிலது காதுகளில் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் நாம் விட்டு விடுகிறோம். பட் த ட்ரூத் ரிமைன்ஸ். If you are a Christian, if you are a born-again believer, the New Testament is full of verses which talks about the role of the Spirit in a believer's life. I called a few things out to you, but one thing that I want to call out to you before I finish. இன்றைக்கு முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் உறுதிப்படுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பது உங்களிடத்தில் ஒரு கேள்வி. A question that in your circumstances in your life, is there a role for the Spirit of God? Lord, I'm not able to make a decision. I don't know which road to choose, Lord. I don't have oneness of mind with my partner, Lord. I don't know what is the right. எந்த பாதையில் செல்லணும் என்று எனக்கு எனக்கு தெரியவில்லை கர்த்தாவே. எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குது கர்த்தாவே என்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சூழ்நிலை சொன்னேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியால் ஆளப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆவியின் குரலை நீங்கள் கேட்பீர்கள். இஃப் தட் இஸ் ஹவ் யோர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ், இஃப் யோர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ரூல்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஃபில்டு வித் தி அனாயிண்டிங் அண்ட் பவர் ஆஃப் காட், தென் யூ இன் தோஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் வில் வெரி கிளியர்லி ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். பல முறை இதை குறித்து சொல்வார்கள், சேர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று. ஒரு மனிதனுக்குள்ளாக எந்த காரியம் சரியான காரியம், எந்த காரியம் தவறான காரியம், எந்த முடிவை எடுக்க வேண்டும், வாட் ஷுட் ஐ டூ லார்ட், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் என்று இருக்கும் பொழுது, இதை அனுபவித்தவர்கள் நன்றாய் இதை குறித்து அறிவார்கள். உங்களுக்குள் ஒரு குரல் இருக்கும், அதை சேர்னிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். ஆவியானவர் உங்களை அசைத்து ஒரு திசையில் நடத்துவார். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரோட குரல். அந்த குரலை கேட்டு அந்த அசைவின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது, when you live your life lending your ear to the Spirit of God, it means you're standing in your circumstances firm in the Spirit. In the Spirit, ஆவியானவருக்குள்ளாக அந்த சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நான் இன்றைக்கு பிரசங்கித்ததில் எதையும் நீ விட்டு விட்டு என்றால், perhaps you didn't catch anything in the sermon today. Here's my final point. As a Christian, you must acknowledge the role of the Spirit in your Christian life. That is the beginning step of a believer. When you do that, the Spirit of God moves in your life and He teaches you things in many different ways. And when you hear that voice and you live your life, it means you're standing in the Spirit of Jesus. Hallelujah.